لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة صدق الله العظيم. குடியிருக்க வேண்டும் என்ற உடைய நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரிழமையை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பெரிதுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகையில் ஐதிகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்கள், மனிதனுடைய எல்லா கட்டங்களிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல்களையும் விளக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளார். அந்த எல்லைகளை தாண்டி விடாமல் ஏவல்களை சம்பூர்ணமாக எடுத்தும் விளக்கல்களை விட்டும் தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் பிரமுகங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கிறேன். நாம் இந்த உலகத்தில் பிறந்தது மௌத்தாவதற்காக, மௌத்துக்கு பின்னால் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. மௌத்துக்கு முன்னால தயார் செய்யக்கூடியவர்கள் புத்திசாலிகள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மௌத்தா போகக்கூடியவர்கள், இந்த மக்களும் மௌத்தாகுவார்கள். தஃப்ஸீர்ல விளக்கம் எழுதுகின்றார்கள், முதலாவது ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் மையத்தை உறுதியாகிட்டார், அவங்க மௌத்தா போவார்கள். இன்னக்கும் என்ற வார்த்தை அது சத்தியம் செய்து சொல்லக்கூடிய வார்த்தை, நிச்சயமாக நீங்களும் மையத்து தான், இந்த மனிதர்களும் மௌத்தாகுவார்கள். நான் மையத் மௌத் அதை அனுபவிப்போம் என்ற தலையங்கத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அதோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. இவைகளில் நம்மில் அதிகமானவர்கள் தப்பு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு தீனுடைய விடயத்தை, ஷரியத்துடைய காரியத்தை சீர்வர செய்யாமல் பொடுப்போக்குத்தனம் செய்கின்றார்கள். உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் மௌத்துக்கு தயாராக வேண்டும். மௌத்தானதன் பின்னால சீரான முறையில அந்த மையத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் தயாராகும். இந்த அளவுக்கு அந்த கடமைகளில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் நாம் செய்வோமோ அந்த மையத்துக்கு ஒரு சுபசோபனம் சொன்னவர்களாக அனுப்பிவிடுவோம். நாம் அந்த கடமைகளை பூர்த்தியாக செய்வதன் மூலமாக மையத்துக்கு விமோசனம் இருக்கிறது. ஒரு கணம் பாவியாக இருக்கலாம் என்றாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய நடைமுறைகள் நெறிமுறைகளை மேற்கொள்வதன் காரணமாக அந்த பாவிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஈடேற்றத்தை கொடுக்கலாம். அதற்கான எத்தனையோ விதிமுறைகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அவர்களுடைய கபிரிஸ்தானத்துக்கு சென்ற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அடக்கும் வரைக்கும் அதிலே ஈடுபடுவார்கள். அடங்கி முடிஞ்சு மக்கள் திரும்பும் வரைக்கும் கபர் அறையில எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதனையும் கற்றுக் கொடுப்பார்கள். சகோதரர்களே, நாம் கொண்டு போய் சேர்க்கின்றோம் நம்முடைய சகோதரரை, நம்முடைய உறவினர்களை. வெறுமனே கபர் அறைக்கு போகக்கூடியவர்கள் மையத்தை குடிங்க, எடுங்க, இழுங்க, நீங்க அங்கல போங்க, இவர் இங்கல வாங்க என்று கத்துறாங்களே தவிர சீரான முறையில சுன்னத்தை நிறைவேற்றார்களா என்று பார்த்தா ரொம்பவும் பலவீனமானதாகத்தான் இருக்கும். ஜபன் என்கிறது அடக்கம் செய்யறது, அதற்கு முன்னால அந்த மையத்தை குளிப்பாட்டுறது, ஜபன் செய்யறது, தொழுகிறது. கடைசியாக அடக்கம் செய்வோம். சிலர்கள் குளிப்பாட்டுவார்கள், இன்னும் சிலர்கள் ஜபன் செய்வார்கள். அதுல பலரும் கலந்து கொள்வார்கள், அதிகமானவர்கள் கணிசமானவர்கள் சேர்ந்து தொழுவார்கள். கபர் அறைக்கு கொஞ்சம் பேர் தான் செல்வார்கள். அதுவும் கொஞ்சம் துனியாவில் வரவேற்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அந்த கபர் அறைக்கு மக்கள் போவது அதிகம். சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் ஒரு வணக்கம் என்று நாம் மேற்கொள்வோம் என்றால் அது யார் என்று பாகுபாடு பார்க்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கூலிகளை தரக்கூடியவன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், யார் தொழுகையும் நிலைநாட்டியதன் பின்னால், ஜனாசாவை துயர்ந்து வந்து தொழுகையும் நிலைநாட்டியதன் பின்னால் கபரறைக்கும் சென்று விடுகின்றார்களோ அவர்களுக்கு இரண்டு கீராத்துடைய நன்மை கிடைக்கின்றது. அந்த நன்மைகளை நாம் அடைய வேண்டும், மக்பரா வரைக்கும் துயர வேண்டும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை அடக்கம் செய்ததன் பின்னால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடும் நேரம் அந்த கபர் அறையில நின்றிருங்கள். எனக்கும் வர்ருசுலு ரப்பி, என்னுடைய ரப்பின் ரசூல்மார்கள், தூதுவர்கள், மலாய்க்காமார்கள், இவர்களுக்கும் மத்தியில என்ன நடக்கின்றது என்கிறதனை செவிமடியுங்கள். இந்த அளவுக்கு உறுதியானவர்களாக இருந்தார்கள். எனவே கபர் அறைக்கு செல்லக்கூடிய நாங்கள் மையத்தை அடக்கிட்டோம், மண்ணை போட்டு மூடிட்டோம், வந்துட்டோம் இல்ல. கனிவான சகோதரர்களே, பொதுவாக மக்பராவில் தான் ஒவ்வொரு மையத்தும் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஆனால் நபிமார்கள் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. நபிமார்கள் எந்த இடத்துல மரணிக்கின்றார்களோ அந்த இடத்துல தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாய்ட் செய்கிறார்கள், கூறுகிறார்கள், சமீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் கேட்டேன், மா கபல அல்லாஹ் நபியன் இல்லா ஃபில் மவாலி அல்லதி யுதுஃபனு ஃபீஹி, எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்துல தான் ஒரு நபியுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவார். அந்த அடிப்படையில் அவர்கள் எந்த இடத்துல மரணிக்கின்றார்களோ அங்கே அடக்கம் செய்யப்படுவது கட்டாயமாகப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னுயிர் பெறுகிறது, அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அது தவிர உண்டான பொதுமக்கள் அனைவரையும் மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டது தான் ஏற்றம் என்றார்கள். அந்த அடிப்படையில் மக்பராவுக்கு வரக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி துவா செய்வார்கள், அவர்கள் தரிசிப்பார்கள். இந்த தரிசனத்தின் மூலமாகவும் துவாவின் மூலமாகவும் மையத்துக்கு ஒரு விமோசனம் இருக்கின்றது என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். கபர் அறைக்கு நுழையக்கூடியவர் சலாம் சொல்கின்றார் முதலாவது, அந்த ஜனாசாக்கள் அனைத்தும் சலாத்துக்கு பதில் சொல்கின்றது என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரூஹுக்கள் மறைவான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு விடயங்களையும் நிலைமைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். கபர் அறைக்கு நுழையக்கூடியவர் தன்னுடைய உள்ளத்துல துனியாவுடைய மோகங்களையும் ஆசைகளையும் சிந்தனைகளையும் ஆற்றிக்கொண்டு தான் நுழைய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன், யஸ்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ அன்தும் ஸலஃப்னா வ நஹ்னு பில் ஹிஸ்ர். மூமின்களுடைய வீட்டுல வாழக்கூடியவர்களே, அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக, உங்களையும் மன்னிப்பானாக. நீங்கள் எங்களை விட முந்தி போய்விட்டீர்கள், உங்களுடைய அடிச்சுவடிலே பிறகடியிலே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கபர் அறைக்கு போகக்கூடியவர் இந்த துஆவை ஓத வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அடிக்கடி கபர்களை தரிசனம் செய்வார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பிசுகுதல் என்று எடுத்து நடப்பார்கள். சஹாபாக்களையும் சேர்த்து கொண்டே கபர் அறைக்கு செல்வார்கள். போகும் நேரங்களில் எல்லாம் ஒவ்வொரு கபராளியையும் பார்த்து அவர்கள் சொல்வது என்ன, நீங்க வந்துட்டீங்க, உங்களோட பிறகடியில நாங்க வரப்போகின்றோம், நீங்க துனியாவில் ஆக சிறந்து வாழ்ந்து சிறப்பான ஒரு இடத்துல அடைக்கலம் கொண்டிருக்கிறீங்க, அதாவது ஜன்னத்துல் பக்கியில, அல்லாஹ் நீ என்னையும் இந்த பக்கியில மௌத்தாவும் பாக்கியத்தை தான், அல்லாஹும்ம அர்சுக்னி அல்லாஹும் அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலில் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலில், எனக்கு ஷஹாதத் வேண்டும், நான் உன்னுடைய பாதையில மரணிக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை நீ எனக்கு தர வேண்டும், மேலும் உன்னுடைய ரசூலின் இந்த புனிதமிக்க பரிசுத்தமான பூமியில மௌத்தா போக வேண்டும் என்று ஆசித்தார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தோட்டத்தில் அடக்கம் செய்யப்படுவது ஆசிக்க கூடாது. ஒவ்வொருவரும் தான் மஹையாவ மைதானத்துக்கு போகணும் அல்லது கட்டுச்சல கபிரிஸ்தான் போகணும் என்று ஆசிக்க கூடாது. ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்க வேண்டும், ஜன்னத்துல் பக்கியில அந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவும் பார்த்து கொண்டிருக்கும் இடத்துல நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசிக்க வேண்டும் என்றார்கள். சகோதரர்களே, அந்த மதீனத்தினுடைய பூமி ரொம்பவும் அருமையானது, பரிசுத்தமானது. ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள் மதீனாவுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவுடைய அந்த காற்றைய தண்ணியையும் இவர்கள் குறை கூற ஆரம்பித்தார்கள். மதீனாவுடைய தண்ணியை அவர்கள் வெறுத்தார்கள். நாமும் கூட புத்தளம் குருநகலுக்கு போனா இது என்ன தண்ணி, வாயில எடுக்கவும் முடியல என்று அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுடைய ஞானத்தை பழிப்பதுண்டு. அவர்கள் அதை மிகவும் துச்சமாக அந்த மதீனத்தினுடைய தண்ணியை வெறுத்தார்கள், அதனுடைய காற்றையும் வெறுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான ஒரு தொழு நோயை கொடுத்தான், ஒரு தொழில் பிடித்தது, மேலும் அவருடைய உள்ளுக்குள்ளேயும் அது பாதிக்க ஆரம்பித்து விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கமுள்ளவர்கள், மதீனத்தை வெறுத்தாலும் கூட இவர்களுடைய நோய் குணமாக வேண்டும். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள், செல்லுங்கள் இன்ன இடத்திலே, அங்கே ஜகாத்துடைய சதகாவுடைய ஒட்டகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த ஒட்டகங்களுடைய சிறுநீரை குடியுங்கள், மேலும் அதனுடைய பாலையும் அருந்துங்கள் என்றார்கள். அதற்கேற்ப அவர்கள் அங்கே சென்றார்கள், சிறுநீரை குடித்து அந்த பாலை அருந்தினார்கள், நோய் குணமாகிவிட்டது. பிறகு ஷைத்தான் இவர்களுடைய உள்ளங்களுடன் விளையாட ஆரம்பித்து விட்டான். பால் கறந்து கொடுத்தவர்கள் அனைவரையும் கொண்டார்கள், சித்திரவதை செய்தார்கள், அவருடைய கால் கைகளை கூட துண்டித்தார்கள், கண்களை கலட்டினார்கள். அந்த ஒட்டகங்களை அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு செல்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கேள்விப்படுகின்றது. உடனே அவர்களை ரவுண்ட் அப் பண்ணி பிடித்தார்கள், வரவழைத்தார்கள், கேட்டார்கள். அவர்கள் முர்த்தஜும் ஆகிவிட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மதமும் மாறிவிட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி தவறாதவர்கள், இந்த அநியாயத்தை பாலினைத்து கொடுத்தவர்களுக்கு, நோய்க்கு உண்டான விவகாரத்தை காட்டியவர்களுக்கு செய்துவிட்டார்களே என்பதற்காக தண்டனை கொடுத்தார்கள். கிசாஸ் என்று சொல்லப்படுது, பழிக்கு பழி வாங்கினார்கள். அவருடைய கரங்களை துண்டித்தார்கள், அவருடைய இரத்தங்கள் தொடர்ந்து சென்றதன் காரணமாக அவர்கள் மௌத்தாயினார்கள். கெளிமான சகோதரர்களே, அந்த மௌத்தாக்களுக்கு கூட மதீனாவுடைய உள்ளுக்குள்ள அடக்கம் செய்யப்படும் பாக்கியம் கிடைக்கல. மறந்த ஹதீஸ்ல பல விடயங்கள் இருக்கின்றது, என்றாலும் தலையங்கள் மாறுபோகும் என்பதற்காக நான் தவிர்த்து கொள்கின்றேன். இப்பொழுது மருந்துக்காக வேண்டி அந்த சிறுநீர் அதை அருந்து கொள்ளலாம் என்கிறது தான் இங்கே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த காலத்திலும் கூட நமக்கு பார்க்கலாம், சவுதியில அரபு நாடுகள்ல அந்த ஒட்டகத்தின் சிறுநீரை கேன்சருக்காக வேண்டி விற்பனை செய்வார்கள். காரணம், இந்த ஹதீஸை ஆதாரம் வைத்துதான். இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். உண்மையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லா அவர்களுக்கு ஏற்பட்ட தொழுநோய்க்கு வழிகாட்டினார்கள். அதனுடைய பாலுடன் பாலையும் அருந்துங்கள், அதனுடைய சிறுநீரையும் அருந்துங்கள். நாமும் அந்த சுண்ணாவை நிறைவேற்றும் நீயத்தில் அருந்துவோம் என்றால் நிச்சயமாக அதற்குரிய ஷிஃபா கிடைக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் யாருக்குமே அதுல ஷிஃபா இல்லை என்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது என்ற விடயத்தை கிதாபிலே எழுதுகின்றார்கள். எனவே கடியமான சகோதரர்களே, மௌத்தா போகக்கூடிய நானும் நீங்களும் அந்த மதீனத்து பூமியில மரணிக்க வேண்டும். மதீனா பரிசுத்தமானது, முனாபிக்கீன்களை தழுவிவிடும். இன்னைக்கு ஏராளமானவர்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள். என்றாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஈமானு தஹ்ஸிர் யஹ்ஸிரு இலல் மதீனா கமா தஹ்ஸிரு அல் ஹய்யத் இலா ஜுஹ்ரிஹா. ஈமான் இறுதி காலகட்டத்துல மதீனாவில் மட்டும்தான் இருக்கும்,
அங்கே தான் அது அடைக்கலம் போகும். எப்படி ஒரு பாம்பை அடிக்கும் பொழுது அது பயந்து தன்னுடைய பொந்துக்குள் போய் அடைக்கலம் புகுந்து கொள்கின்றதோ, அதே போன்று ஈமான் எல்லா புறத்திலிருந்தும் விரட்டி அடிக்கப்படும். மூமின்களை பார்க்க முடியாது. முனாபிக்கங்கள் தான் இருப்பார்கள், மௌத்தை வெறுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த நேரம் ஈமான் மதீனாவில் மட்டும் இருக்கும். ஆரம்பத்தில் அவர்களுடன் இருந்த அந்த அருமை தோழர்களை போன்ற நல்லோர்கள் அங்கு இருப்பார்கள். அவர்களை வைத்துத்தான் கியாமத்து உண்டாகும். எனவே கனிவான சகோதரர்களே, நாம் அந்த மதீனத்தில் மௌத்தா போக வேண்டும் என்கிறதனை ஆசி கொடுத்த உடனே எங்களுடைய ஜனாதாக்கள் நம்முடைய நாடுகள்ல விழும் நேரத்துல எங்களுடைய ஊரின் கபுரரை பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்படுவது தானே என்றோம். சிலர்கள் சொல்லி வைப்பார்கள், என்னை என்னுடைய வீட்டு தோட்டத்தின் பின்புறமே அடக்கம் செய்யுங்கள் என்று. பிரச்சனை இல்லை என்றாலும் கூட அந்த வீட்டு பின்புறத்துக்கு நம்முடைய மனைவி கூட வரமாட்டால் பயப்படுவாள், நமது குழந்தைகளும் வரமாட்டார்கள் பயப்படுவார்கள். ஆனால் பொது மைதானத்தில் அடக்கினால் எல்லோரும் வருவார்கள். வெள்ளிக்கிழமை அன்றாவது சில பெற்றோர்களுடைய கபர்களை தரிசிப்பதற்கு பிள்ளைகள் வருவார்கள். அவர்கள் வந்து பக்கத்தில் நின்று ஓதுவார்கள். எதுக்கும் சிலர்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்றார்கள். அதில் சுசுலாவுடைய சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கின்றது, கபர் அறையில குர்ஆனை கொண்டு வராமல் நீங்கள் பாடமாக்கியதை வைத்து ஓதலாம். சிலர்கள் யாசின்களை கொண்டு போய் ஓதுவார்கள், பிரச்சனை கிடையாது, ஓதி துவா செய்யுங்கள். யார் பெற்றோர்களுக்கு அப்படி செய்வார்களோ உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு செய்ய முடியாத கடமைக்கு நிறைவு கொடுத்தவராக மாறிவிடுவார் என்பதனையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இந்த அடக்கும் பொழுது ஒரு மையத்துக்கு மேலால இன்னொரு மையத்தை அடக்கம் செய்வதற்கு ஷரியத் அனுமதி கொடுக்கல. முதலாவது அடக்கம் செய்யப்பட்ட மையத் சம்பூர்ணமாக உக்கி இழந்து விட்டது, தெரித்து போய்விட்டது என்று உறுதி கொண்டால் தான் அதுக்கு மேலால மீண்டும் கபரை தோண்டி ஒரு மையத்தை அடக்க முடியும். அப்படி ஒரு கபர்ல இரண்டு மையத்தை அடக்கத்தான் வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. யுத்தங்கள் நடந்து அதிகமான மௌத்தாக்கள் விழுந்து விட்டார்கள், கொலைகள் செய்யப்பட்டு விட்டது, அல்லது வேறு பல நோய்கள் அல்லது அல்லாஹ்வுடைய சில வேதனைகள் தண்டனைகள் சுனாமி போன்றவைகள் வந்து அதிகமான ஜனாதாக்களை குவித்து விட்டது. இப்பொழுது எல்லாருக்குமாக வேண்டிய பிரத்யேகமான கபர்களை தோண்ட முடியாது என்ற சந்தர்ப்பத்துல ஒரு கபருக்கு மேலால இன்னும் ஒரு மையத்தை வைக்கலாம். அது வைக்கிறது ஒரே குழியில இழுத்து போடுறது அல்ல, ஒரு மையத்தை வைத்ததன் பின்னால மண்ணினால் ஒரு திரையை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு பின்னால் அடுத்த மையத்தை வைக்க வேண்டும். மூன்று அடக்கம் செய்வதாக இருந்தால் அதனை அடக்கம் செய்ததன் பின்னால் மண்ணினால் ஒரு திரையை இரண்டாவது மையத்தின் மீதும் ஏற்படுத்தித்தான் மூன்றாவது மையத்தை அடக்கம் செய்ய வேண்டும். ஒரு ஆணையும் பெண்ணையும் அடக்கம் செய்வதாக இருந்தால் கட்டாயமாக ஒரு மோக்கதான சுண்ணத்தாக அந்த அஜ்னபியத்தான அந்நிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில கட்டாயம் ஒரு தடிப்பமான மண்ணுடைய திரையை ஏற்படுத்த வேண்டும் என்கிறத கபூர்லையும் வலியுறுத்தப்படுகின்றது. ஆனா உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் இதனை கவனிக்கிறதில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கின்றார்கள், நிர்பந்தத்தினுடைய நேரத்திலையும் ஒரு அந்நியவன் ஆடவன் ஒரு பெண் கபூர்ல அடக்கிறதாக இருந்தா தடிப்பமான மண்ணினுடைய திரை அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மேலும் ஒரு மனிதன் ஒரு கப்பல்ல மௌத்தா போகின்றான், பிரயாணமோ வெகு தொலைவு ஆக இருக்கிறது, கரைக்கு போவதற்கு முன்னால மையத்தில் அசம்பாவிதங்கள் மாறுதல்கள் வெடிப்புகள் ஏற்பட்டு விடலாம். அடக்கம் செய்யறதுக்கு வசதி கிடையாது, தரைக்கு போறதும் நிச்சயம் இல்லை என்றொரு நிலைமை ஏற்படும் பொழுது அல்லது தரைக்கு போகும் பொழுது நாட்கள் அதிகரிக்கும் என்றிருந்தால் இஸ்லாம் சொல்கின்றது, அவரை இரண்டு பலகைகளுக்கு மத்தியில ஆக்கி அவைகளோட பாரத்தை கட்டி இரண்டு புறமும் இரண்டு பெரும் கற்களையும் கட்டி உள்கிய பின் பஹர் அவரை கடலிலே போடப்படும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கபரு அவர்களுக்கு அந்த கடலின் உடைய ஆழம் அமைந்துவிடும். ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவ்வாறு செய்ததாக ஒரு ரிவாயத் இருக்கின்றது, இன்னொரு ரிவாயத் இருக்கின்றது அவர்களுடைய கபரு இஸ்தம்புல்ல இருப்பதாக. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடல் பிரயாணம் செய்யும் பொழுது மரணித்தார்கள் என்ற ஒரு ரிவாயத்தும் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாம் கபர்களை இன்று தோண்டுகிறோம். சில கபர்களை பார்த்தா பரிதாபம். சகோதரர்களே, ஜனாந்தாவை வைக்க முடியல. கபர்ல மையத்தை வச்சா ரெண்டுக்கு மடிச்சு வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. மையத்துடைய உயரத்தை அவர்கள் பார்க்கல, மாறாக கபரு தோண்டக்கூடியவர்கள் கூலிக்கு மாறடிக்கிறார்கள். சிறிதாக கபரை தோண்டிவிட்டு மையத்தை அடக்கம் செய்ததன் பின்னால சொல்கின்றார்கள், மையத்துக்கு கபூர் கட்டை ஆகி பார்க்கிற எவ்வளவு பெரிய பாவி என்று அந்த அப்பாவி மனிதன் பௌத்தா போன மனிதனுடைய குறைகளை கதைக்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உத்குரு மஹாசின மௌத்தாக்கும் வக்குஃபு அன்ஹு மஸாவியஹு, நீங்கள் உங்களுடைய மௌத்தாக்களின் நலவையே பேசுங்கள், அவருடைய கெடுதிகளை பேசாதீர்கள். இவன் செஞ்ச தவறுக்கு மையத்துக்கு கபூர் கட்டை ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசக்கூடிய பாவிகள் தான் இன்று கூலிக்கு மாறடிக்கின்றார்கள். கபரு தோண்டக்கூடியவனுக்கும் தப்புவா தேவர். இஹ்லாசோட என்னுடைய சகோதரனுடைய இறுதி கடமையை நான் சீர்வர செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் கபரை தோண்டுவான் என்றால், தெளிவான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இருந்து கூலி கிடைக்கும். அகல்லுல் கபரி மா யக்துமு ராயிஹதஹு. சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கபரு தோன்றதுல ஆகும் குறைந்த பிரமாணம், ஆகும் குறைந்த பிரமாணம், அந்த மையத்தை அடக்கம் செஞ்சதன் பின்னால அது உக்கி இழந்து போகும் நேரத்தில் அந்த கபரின் ஊடாக எந்த வீச்சமும் வரக்கூடாது, எந்த விதமான வாசனையும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு கபர் தோண்டப்பட வேண்டும். அதுதான் அகல்லுல் கபர். மாறாக அதுல அக்மலுல் கபர், கபர்ல ஆகும் பூர்த்தியானது ஆப்டிமம், அது யுந்தபு தௌசிஹு வ தஅமீகுஹு காமதன் வ பஸ்தன். ஒரு ஆறடி மனிதன் நீண்டாருண்டா அந்த ஆறடி அளவுக்கு ஆழமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர் தூங்கினாருண்டா அந்த அளவுக்கு கெளிமான சகோதரர்களே நீளமாக இருக்க வேண்டும். மாறாக பொதுவாக படைக்கோளங்கள் அந்த அளவு தான் இருக்கும் என்றாலும், ஒரு அஞ்சடி மனிதனாக இருந்தாலும் ஒரு ஆறடி நீளத்துக்கு கபரை தோண்ட வேண்டும். அவர் எந்த அளவுக்கு பருமனா இருக்கிறாரோ அதை விடவும் கொஞ்சம் அதிகமாக தோண்டப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா இந்த கபர் அறைகளுக்கு போனா இந்த கபர்ல இந்த மையத்தை மறக்க முடியுமா? அது ஏற்கனவே நெருக்கடியான இடம், அது அவனை ஒன்றோடொன்று நெருக்கும். நாமும் அவனை வைக்கும் பொழுதே இந்த உலகத்திலேயே எங்களுடைய பார்வையில அந்த நெருக்கடிக்கு இடம் கொடுக்கிறதா? கெடிமான சகோதரர்களே, இவைகளை கவனிக்க வேண்டும். யார் இங்கெல்லாம் கபிரஸ்தான்கள் இருக்கின்றதோ, அந்த கபிரஸ்தானுடைய நிர்வாகிகள் இருக்கின்றார்களோ, இவர்கள் இந்த சகோதரருடைய இறுதி சடங்குகளை, இந்த சகோதரருடைய இறுதி சடங்குகளை நான் சீரான முறையில செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னிடத்தில் இதனை பற்றி கேள்வி கணக்கு கேட்பான். இவரை கண்ணியமான முறையில அடைக்கலம் வச்சிட வேண்டும். வளர்ந்தது கர்றம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அதனால கேவலமான முறையில அவரை மண்ணை போட்டு புதைத்து விட்டு வரக்கூடாது. இப்படி அடக்கம் செய்யும் பொழுது லஹத் என்கிறது தான் ஏற்றம். கபர் ரெண்டு வகைப்படுது, ஒன்று லஹத், அடுத்தது ஷிக். லஹத் என்றது புள்ள குளிக்கு சொல்வார்கள். சவுதியில நீங்க கண்டிருப்பீங்க, அரபாவுடைய மைதானத்துல நாமும் ஜனாதாவை அடக்கம் செய்ய போயிருக்கின்றோம். அங்கே அவர்கள் பெரிதாக கபரை தோண்டுவார்கள். அந்த மண் ரிஹ்வத்தாக சொட்டாக இருந்தால் செங்கல் போட்டு கட்டி அதுக்கு உள்ளாக இன்னும் ஒரு புள்ளைக்கு புள்ள குழி ஒன்றையும் தோண்டியிருப்பார்கள். அந்த கபருக்கு தாராளமாக ஐந்து பேரும் இறங்கலாம், ஐந்து பேரும் அந்த கபருக்குள்ள இறங்கலாம். சகோதரர்களே, அப்படி புள்ள குழி தோன்றது கஷ்டமாக இருந்தா அல்லது மண் உடைஞ்சி விழும் என்றிருந்தா, நேராக தோண்டியதன் பின்னால அதற்குள்ளால இன்னும் ஒரு குழியை தோண்டும் நேரம் அங்கல இருக்கிற குழி உடைஞ்சி விழும் என்ற அச்சம் இருந்தால் மட்டும் அந்த ஷிக்கை தோண்டலாம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில ஏற்றம் லஹது தான், புள்ள குழி தோன்றது தான். மாற்றமாக ஷிக் என்கிறதும் அது சுன்னத்தான முறைதான், சந்தேகம் கிடையாது. அப்படி உடைந்து விடும் என்றிருந்தால் இப்பொழுது தோண்டக்கூடிய முறை ஏற்றமானது என்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. மையத்தை பொட்டியில துக்குரஹு ஃபி தாபூத், யுக்குரஹு ஃபி தாபூத். தாபூத் என்கிறது பொட்டி, பொட்டியில அடக்கம் செய்யறது மக்ருவாக்கப்படும். என்றாலும் பூமி ஈரமாக இருக்குது, மழை தண்ணீர் வந்து கொண்டே இருக்குது கபரறைகளுக்கு. இந்த குருநாகள் தெரியாக பகுதிகளில் எங்களுடைய ஜனாதாக்கள் அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தோம், சில வாழ பொடைகளை போட்டுத்தான் அந்த ஜனாதாவை தண்ணிக்கு மேலே வைக்கிறார்கள். இதமாய் கட்டங்கள்ல கடிமான சகோதரர்களே, பொட்டியிலும் அடக்கம் செய்யலாம் என்கிறத இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது அவ்வாறு பொட்டியில் அடக்கம் செய்யறதாக இருந்தா இப்போ ஜெயரத்ன மல்ஷாலாவில எரிக்கக்கூடிய பொட்டி தான் கட்டாயம் என்கிறது இல்லை. மாற்றமாக அது அலுமினியம் பொட்டியாக இருக்கலாம். அதற்காக வேண்டி மண்ணுக்குள்ள போட்டுறது மிகவும் விலையுயர்ந்ததாக இருக்கக்கூடாது. அது வெறுமனே நீங்கள் பழையினால் செய்த ஒரு பெட்டியாகவும் இருக்கலாம். இந்த முறையில அந்த மையத்தை கண்ணியப்படுத்துமாறு சொல்லி இருக்கிறார்கள். இவைகளை நாம் இன்றைக்கு பேங்கிறோம் பேணுகிறோமா என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்துல கபூர்ல ஆண் மையத்துக்கும் தான் பெண் மையத்துக்கும் தான் ஆண்கள் இறங்கி சீரான முறையில அதற்குள்ள வைக்க வேண்டும். ஒரு பெண் மையத்தாக இருந்தா கணவன் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த மையத்துடைய கபூருக்கு இறங்குறதுக்கு முதல் உரிமை கொடுக்கப்படக்கூடியவன் அந்த கணவன் தான். ஆனா இன்றைக்கு அதுக்கு தைரியம் கிடையாது, அவனுக்கு மார்க்கம் கிடையாது. அவன் வெறுமனே மனைவியை அடக்கம் செய்யறதுக்கு மட்டும்தான் ஜனாதாவும் தொழாம கபூர் அறைக்கு வந்திருக்கிறான். இந்த பேண்டிற்கு எப்படி கபூர் அறைக்கு இறங்குகிற தைரியம் இருக்கும்? இதனால என்ன நடக்கிறது? அந்நியவர்கள் இறங்குறார்கள். கபூர்ல வைத்ததன் பின்னால மையத்துடைய முகத்தை திறக்க வேண்டும். அந்த முகத்தை பார்க்க முடியுமா அந்நிய ஆணவன் ஆடவனுக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சித்திரான் பெண்ணுக்கு ரெண்டு திரை, ஒன்று கணவன் இரண்டாவது கபூர் என்றார்களே. கணவனே நீயும் தயார் இல்ல அந்த கபூருக்குள்ள இறங்குறதுக்கு. கபூர்ல இறங்குறவனும் அவருடைய அவுரத்தை பார்க்கக்கூடிய அந்த முகத்தை திறக்கக்கூடிய இடத்துல காண் ஒரு நிலைமை உண்டாகின்றது. இன்று இவைகளை எல்லாம் யார் கவனிக்கும்? சகோதரர்களை மகரமானவர்கள் இரத்த சொந்தம் உள்ளவர்கள் தான் பெண்களுடைய மையத்துக்கு கபூருக்கு இறங்க வேண்டும். மாறாக யாரெல்லாம் அந்த மையத்து விஷயங்கள்ல கூலிக்கு மாறடிக்கிறவர்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு ஏதாவது மூடி மறைச்சிட்டு போயிட்டா பெருமூச்சு விடலாம் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவருக்குரிய கூலியையும் கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு. அப்படி இல்ல கனியமான சகோதரர்களே, எங்களுக்கு என்றொரு கடமை இருக்கின்றது. அதன் பின்னால மையத்தை கணவன் அடக்கம் செய்யணும். முதலாவது உரிமை அவருக்கு தான், முதலாவது அந்தஸ்து அவருக்கு. இரண்டாவது அவுலாவும் பி சலாத்தி, அந்த மையத்தை தொழிலுக்கு யாரு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ. அல் ஜத் வல் அபு வல் அஹு வ அஹுல்லாஹி வ இப்னுல்லாஹி என்று சொல்லி இங்கே இபுன் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது உறவினர்கள் வருவார்கள், அசபாக்காரர்கள். அது போன்றவர்கள் ஆண்மையத்தாக இருந்தாலும் அப்படித்தான், அந்த அசபாக்காரர்கள் தான் முன்னுக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில வாப்பா அப்பா சகோதரன் சகோதரனுடைய பிள்ளை, அதன் பின்னால மகன் மகனுடைய பிள்ளை என்ற ஒரு வரிசை சொல்லப்படுகின்றது. ஏன் இவர்களை உட்படுத்த காரணம்? வாப்பாக்கு தான் மகனுடைய அன்பு உள்ளத்தில் இருக்கு. தொழிக்கிற நேரம் ஹஜரத் தொழிக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரியாதா தொழிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை என்றால் உங்களுடைய இதய குமுறல் அல்லாவுடைய அரசை தட்டும். ஏன் வாப்பாக்கு தொழிக்கிறார் மகன், மகனுக்கு தொழிக்கிறார் வாப்பா? அந்த தந்தை தடையன் பாசம் ததும்பும் பொழுது அல்லாவுடைய அரசும் நடுக்கும் என்கிறது அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆனால் கனியமான சகோதரர்களே, இவைகளை எல்லாம் பேணக்கூடிய பிள்ளைகள் எங்கே? இவைகளை கருத்தில் வைக்கக்கூடிய தந்தையர்கள் எங்கே? இதற்காக வேண்டி நான் என்னுடைய பிள்ளையை தயார் செய்து வச்சிருக்கிறேன்னா அவனுக்கு ஜனாதா தொழக்கூட தெரியாதே. ஆனா அவனும் குடு அடிச்சு ரெண்டு பேருக்கு மத்தியில சாஞ்சி கொண்டு களத்துல சொத்தி கொண்டு கபூர் ஓரத்துல வந்து நிக்கக்கூடிய காட்சி தான் இன்றைக்கு காண கிடைக்குது. இதுதான் துனியாவுடைய முயற்சிகள்ல நானும் நீங்களும் கண்டு பிரதிபலனாக இருக்குது. கனியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் கபூருக்கு இறங்கும் விஷயத்துல இரத்த உறவினர்களாக இருந்தால் முண்டி அடித்துக் கொள்ள வேண்டும். யுந்தபு ஐயக்கூனு சொன்னார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கபூர்ல இறங்கக்கூடியவர்கள் வித்ரன் மூன்று பேராக இருக்கிறது. ஆக ஏற்றம் ஆனா எங்களுடைய கபூர்கள்ல தலைமாட்டில் ஒருத்தர் கார்மாட்டில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கூட நிக்க இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. எனவே இந்த கொத்துபால சொல்றதுக்கு காரணம் என்ன? இத போன்ற அசிங்கமான நடைமுறைகள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். மையத்துடைய கடமைகளை சீரான முறையில நாங்கள் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபலல் இப்னு அப்பாஸ் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன், மூன்று பேர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபூர்ல இறங்கினார்கள். அந்த மையத்தை கபூர்ல வைக்கும் பொழுது மேலால இருக்கக்கூடியவர்கள் ஒரு புடவையினால் மூடுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அதை என்றால் செய்கிறார்கள் சில சந்தர்ப்பங்கள்ல, ஆனால் பெண் மையத்துக்கு தான் செய்கிறார்களே தவிர சில நேரம் ஆண் மையத்துக்கு செய்வது கிடையாது. ஆண் மையத்துக்கும் தான் ஒரு பிடவியினால் கபூருக்கு மேலால் இருந்து சிலர்கள் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும். கபூர்ல வைக்கும் பொழுது முதலாவது ஜனாசாவ அப்படியே இறக்கி கால் மாட்டினுடைய புறத்துல சிவத்துக்கு கால் படுற அளவுக்கு வைத்து தலைப்புறத்துக்கு இழுக்க வேண்டும். தலைப்புறத்துல இறங்கினவர் அந்த ஜனாசாவ தலைப்புறத்துக்கு இழுக்க வேண்டும். அவ்வாறு இழுக்கிறதும் ஒரு சுன்னத்து தான். என்று சொல்லிவிட்டு மகுஃபிரத்துக்காக வேண்டி அந்த ஜனாசாவுக்கு துஆ கேட்கிறதும் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா கனிவான சகோதரர்களே, இன்றைக்கு வெறுமனே சத்தம் தான் வருதே தவிர இந்த துஆக்கள் எல்லாம் அழகிய முறையில நிறைவேற்றப்படுதா? பிஸ்மில்லாவால மில்லத்தி ரசூலில்லா கூட சொல்லப்படுதா? மேலால இருந்து ஆலிம் சத்தம் போட்டாலும் கூட அதனை கணக்கெடுக்காத சமுதாயம் தான் இருக்கின்றார்கள். அதனால இன்று என்னென்னமோ நாங்கள் உலகி விட்டு போகின்றோம். ரசூல்லாவுடைய சுன்னத்தான கடமைகள் நாங்கள் எங்களை விட்டு பிரியக்கூடியவர்களுக்கு கடைசியா பிரியாவிட நாலு மறுமையில காணுவோமோ இல்லையோ தெரியாது. அவருக்கு இந்த கடமைகளை சீரான முறையில செய்ய விடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் பின்னால அந்த மையத்துடைய தலைக்கு கீழால் ஒரு கல்லை வைக்கிறது அல்லது ஒரு மண் குழிய பெரிதாக ஆக்கி அதனை வைக்கிறது சுண்ணத்தாக்கப்படுது. மேலும் மையத்தினுடைய கண்ணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் கபருடைய மண்ணோட. மேலும் கொஞ்சம் சாய்த்தவாறு அந்த கிபிலா பார்க்கும் முறையில மையத்தை ஆக்குறது தான் சுன்னத்து. இவைகளை படித்திருந்தவர் உறவினர் அவர் தான் கபூர்ல இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விடயங்கள் சரியான முறையில நடக்கும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. மேலும் யாரெல்லாம் கபருக்கு பக்கத்துல மேலால நின்றிருக்கின்றார்களோ அவர்கள் மூன்று மண்புடிகளை போடணும். ஆனா இன்றைக்கு கெடியமான சகோதரர்களே, இதனையும் பொருட்படுத்தாதவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதுல முதலாவது குடியில சூரத்து தாஹாவுடைய 55வது ஆயத், மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுஹ்ரிஜுகும் தாரத்தன் உஹ்ரா, முதலாவது குடியில மின்ஹா ஹலக்னாகும், இந்த மண்ணில இருந்து தான் நாங்கள் உங்களை நான் உங்களை படைத்தேன். வஃபீஹா நுஈதுகும், அந்த மண்ணுக்கே உங்களை நான் மீண்டும் மீட்டுகிறேன். ஒமின்ஹா நுஹரிஜுக்கும் தாரத்த நுஹரா, அதே மண்ணிலிருந்து உங்களை மறுபடியும் நான் எழுப்பாட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த வார்த்தைகளை கெடிவான சகோதரர்களே மூன்று குடிக்கும் மூன்று விருத்தமாக உச்சரிக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் கவனிக்கப்படுகின்றதா? ஒக்கது வரது அண்ணமன் அகதபி துராபில் கபர் பியதி, இன்னும் வாரிதான ஹதீஸ் அதாவது சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கின்றது. அந்த மையத்தை கபூர்ல வைக்கிற நேரம் யாரு ஒரு மண்புடியை கையிலே எடுத்து மையத்துடைய கஃபன்ல அவ் கபரிஹி அல்லது அதனுடைய கபர்ல வைப்பார்களோ லம் யுஅத்தப் ஃபீ தாலிகல் கபர், அந்த கபருக்கு வேதனை செய்யப்பட மாட்டாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அந்த ஹதீஸை அல் தமீ என்ற ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கின்றார்கள். எனவே கெரியமான சகோதரர்களே, இவ்வாறாக ஏராளமான விடயங்கள், சும்மா யுகாலு அலைஹி துராப், இப்படி மையத்தை வைத்ததன் பின்னால கபர்ல இறங்கினவர்கள் மேலேக்கு ஏறுவார்கள். பொறவு மையத்துக்கு மண்ணை போடப்படும். மண் போடக்கூடிய நிலைமையில பலகைகளை வைக்கின்றார்கள். கொஞ்சம் மையத்தில் இருக்கக்கூடிய இடத்தை விட தூக்கி அத்துடனே பொறுமதியான எந்த வஸ்துவும் மையத்துடன் வைக்க கூடாது. வெறுமனே மண்ணில தான் வைக்க வேண்டும். சிலர்கள் பாய்களை போடுவார்கள், பாயும் வைக்கப்பட மாட்டாது. மாறாக ஏதேனும் அசம்பாவிதங்கள், கபருக்குள்ள ஈரமான தன்மைகள் அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே பொட்டில அடக்கம் செய்ய ஏழும் என்று சொன்னதை போன்று அவ்வாறு ஒரு பாயை விரித்து விடலாம். அவ்வாறு இல்லையெனில் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுதியான சுன்னத்து வெறுமனே மையத்தை அந்த முறையில தான் பூமியிலே வைக்கப்பட வேண்டும். கடியமான சகோதரர்களே, இப்பொழுது மையத்தை அடக்கம் செய்ததன் பின்னால எல்லோரும் உடனே திரும்பி வருவதில்லை. கொஞ்சம் நேரம், ஒரு சாஹத் நேரம் என்று சொன்னால் ஒரு 20 நிமிடமாவது நின்று அந்த மையத்துக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகோதரனுக்காக வேண்டி துவா செய்யுங்கள், அவரிடத்தில் அவருக்காக வேண்டி தஸ்பீத்தை கேளுங்கள். தஸ்பீத் என்றால் உறுதிப்பாடு. அல்லாஹும்ம தஸ்பீத்ஹு பில் கௌலி தாபித், யா அல்லாஹ், இப்பொழுது அவருக்கு கேள்வி கணக்கில் கேட்கப்படுகின்றது, அவருடைய நாவை நீ கேட்கும் கேள்விகளுக்கு சீரான பதிலாக அமைத்து விடுவாயாக என்று துவா கேளுங்கள். பதிலை கொடுப்பதற்கு லேசான நாவை கொடுப்பாயாக என்று அகினைக்கு இறந்து ஒன்றும் தெரியாதவர்கள் அந்த துவாவையாவது கேட்கணும். மற்றவர்கள் அதிகமான துவாக்களை அந்த மையத்துடைய ஈடேற்றத்துக்காக வேண்டி ஒரு 20 நிமிடமாவது நின்று கேட்க வேண்டும். கபுரை ஒரு ஷான் அளவு உயர்த்துவதற்கு அனுமதி இருக்கின்றது. என்றாலும் யுத்தத்துடைய ஊர்களாக இருந்தால் அதை பூமியோட தரமட்டமாக்குவது தான் ஏற்றம் என்கிறதனையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபரை மூடும் பொழுது அந்த கபருடைய மண்ணை மட்டும்தான் எடுக்க வேண்டுமே தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவருடைய மண்ணையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கபருடைய மண்ணையோ அதிகரிக்க கூடாது. மேலும் கபரின் மீது தண்ணீர் தொளிப்பதும் சுன்னத்து. என்று ஓதியவர்களாக அந்த தண்ணீரை தொழிப்பார்கள். எவருடைய மௌத்தின் மூலமாக ரஹ்மானுடைய அர்ஷ் நடுங்கியது. அந்த ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கபர்ல வச்ச நேரம் ரசூலுல்லாஹ் அந்த சுன்னத்தையும் செய்து காட்டினார்கள். தண்ணீரை கபரின் மீது ஊற்றினார்கள். ரஷ்ஹு பிமாஇல் வர்தி உக்ர சொன்னார்கள், பன்னீர் தண்ணியை அங்கே தொளிப்பது ஊற்றுவது அது மக்ருஹாக்கப்படும். கபரின் மீது கட்டளை வைக்கிறது தான் ஏற்றம். ஜன்னத்துல் பகீருக்கு நாங்கள் சென்றால் பார்க்கலாம், எல்லா கபரிடத்திலையும் கற்கள் தான் சூழல வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில இசன்னு வலஅழு ஜரீதி வர்றான், வாசனை பூக்களினுடைய மல்லிகை கொடி போன்றதையும் மல்லிகை மரம் போன்றதும் நட்டலாம். அத்துடனே ஜரீத் மட்டைகள், பச்சை மட்டைகள் நட்டலாம். இதனால அதனுடைய பசுமை இருக்கும் காலம் எல்லாம் மையத்துக்கு வேதனை குறைக்கப்படும் என்கிறதையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தது மையத்தின் மீது சிலர்கள் சுண்ணாம்பை பூசி விடுவார்கள். இவைகள் எல்லாம் மக்ருஹான விஷயங்கள். மையத்தின் மீது கட்டிடம் கட்டுவார்கள், அதையும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் மக்ரூ என்றார்கள், அனுமதி கொடுக்கவில்லை. மேலும் சிலர்கள் வாசனை திரவியங்களை அதிகமாக கபரின் இடத்திலே வைத்து விட்டு வருவார்கள், அல்லது மண்ணோட சேர்த்து புதைப்பார்கள். எப்பவும் வாசமாக இருக்க வேண்டும் என்று இதற்கும் அனுமதி கிடையாது. அடுத்தது கபூர்ல எழுதுறது, இவைகளுக்கும் அனுமதி கிடையாது. சிலர்கள் கபருக்கு மேலால தலையணைகளையும் வைத்துட்டு வருவார்கள். இவைகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில கடிமான சகோதரர்களே, எதுவெல்லாம் மக்ருவானதோ, எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ, அவைகளை தவிர்க்கிறதுடனே எதுவெல்லாம் ஆகமாக்கப்பட்டிருக்கின்றதோ, இவைகளை சீரான முறையில செய்து அந்த இறுதி பயணத்தை மங்களமானதாக ஆக்கி வைக்கிறது தான் என்னுடைய உங்களுடையும் கடமையாக இருக்கிறது. இதனை பொருட்படுத்தவில்லையோ, எங்கெல்லாம் கபிரிஸ்தான் அமைந்திருக்கின்றதோ அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபையினர் இதனை பொருட்படுத்தவில்லை என்றால் இதற்கு நிச்சயமாக பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அத்துடனே அவர்களுடைய ஜனாதாக்களுக்கும் கமா சதீனு துதான் வைக்கிறதை போல நீங்க பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டீங்களே, உங்களுக்கும் அது மாதிரிதான் நடத்துவோம் என்று ஹஜரத் ரசூலுடைய ஹதீஸ்ங்கிறதை போல நடக்கும் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. எனவே கபரறைக்கு போகக்கூடியவர்களும் தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும். அங்கே வைத்து நாம் அந்த கபரறைகளை பெருமை அடிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் இருந்தார்கள், மௌத்தாக்களை வைத்து பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் சூறாவே இறக்கினான், கபரறைகளை சந்திக்கும் வரைக்கும் உங்களுடைய பெருமை நீடித்து விடுதா. கபருக்கு வந்ததன் பின்னாலும் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர் இன்ன பெரியார், இன்ன பெரிய கோடீஸ்வரன், அவர் எங்கட குடும்பத்தில் உள்ளவர், இந்த இடத்துல இருக்கிறவர் இன்னார், அவர் எங்கட குடும்பத்தில் உள்ளவர், துனியாவில் அவருக்கு எந்த விதமான குறையும் இருக்கல்ல. துனியாவையா பேசுறீங்க, பேசாதீங்க. நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு நீங்க நிதமும் வர்ணத்தின் உடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுங்க என்கிறதனை தான் வைத்தார்கள். எனவே இந்த மையத்தை அடக்கம் செய்வது என்ற தலையங்கம் தான் இது. கெரிமான சகோதரர்களே, இதுக்கு முன்னால் அதனுடைய எத்தனையோ கட்டங்கள் பல மாத கணக்கில் பேச வேண்டிய, அதாவது பல முதுபாக்கள்ல சொல்ல வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. யாரையும் ஜனாதாவுடைய நேரத்துல மட்டும் இதனை சொல்லி விளங்க வைக்க முடியாது. ஒரு ஜும்மாவில தான் விளங்க வைக்கலாம். ஏன் ஜும்மா கட்டாய கடமை, கட்டாயம் வந்தே ஆக வேண்டும், கேட்டே ஆக வேண்டும். இதனால எதை நாங்கள் கேட்கிறோமோ அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். எங்களுடைய வாழ்க்கையின் திருப்பத்துக்காக அதனை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி புரிவானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. வாஆஃபிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்
ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.